സമയത്ത് മെയ്പൊരുൾ യേശുവേ, വേലങ്ങൾ കൂറിടും കരുപ്പൊരുൾ യേശുവേ, മെയ്പൊരുൾ യേശുവേ.
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 2 சாமுவேல் 10 அதிகாரத்தை சிந்தித்தோம். தாவீதுக்கு எதிராக வந்த அம்மோன் புத்திரரையும் அவர்களோடு வந்த சீரியரையும் இஸ்ரவேலர் முறியடித்தார்கள் என்றும், அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள் என்றும் சிந்தித்தோம். இன்று 2 சாமுவேல் 11 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகத்தின் 2 பகுதிக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். முதல் 10 அதிகாரங்களிலேயும் தாவீதின் வெற்றிகள் என்ற தலைப்பிலை சிந்தித்தோம். இப்பொழுது தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள் என்ற தலைப்பிலை 11 அதிகாரம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கீழே தாவீது அந்நாட்களிலே வாழ்ந்த அரசர்களுள் சிறந்த ஒரு அரசனாயிருந்தார். என்றாலும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தாவீதின் பாவத்தினாலே தாவீது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழே வந்தார். இந்த அதிகாரம் முதல் தாவீதுக்கு தொடர்ந்து வரும் பிரச்சனைகளை நாம் பார்க்கப் போகிறோம். அதன்பின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இருதய வேதனையுடனேயே அவர் இருந்திருக்கிறார். இன்றுவரை கர்த்தருக்கு எதிரானவர்கள் கர்த்தரை தூஷிக்கும்படியாக தாவீதின் இந்த பாவம் செயல்படுகிறது. அவர்கள் சொல்வது என்ன? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன ஒருவன் செய்த காரியமாயுது என்கிறார்கள். பூமி எங்கும் பனி பெய்து வெள்ளை வெளியேர் என்று இருக்கும்பொழுது தாரினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை எப்படி இருக்குமோ அப்படியே தாவீதின் பாவமும் வெட்ட வெளிச்சத்திலே இருக்கிறது. தாவீதை பொறுத்த மட்டிலும் பாவமே அவனுடைய வாழ்க்கையாக இல்லை, ஆனால் இந்த ஒரு பாவம் மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் தாவீதின் பாவத்தை பாவமில்லை என்று சொல்லவில்லை, தேவன் அதை பாவம் என்றுதான் அழைக்கிறார். தாவீது அதற்காக தண்டிக்கப்பட போகிறார். இரண்டு சாமுவேல் 11 அதிகாரம் 1 வசனம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். அது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இப்பொழுது நாம் பொதுவாக வேட்டைக்கு செல்ல ஒரு காலம் வைத்து புறப்பட்டு செல்வது போல அந்நாட்களிலே யுத்தத்திற்கு ராஜாக்கள் சென்றிருக்கிறார்கள். சில காலங்களிலேதான் சில பறவைகளையோ மிருகங்களையோ வேட்டையாட முடியும். சில காலங்களிலே வேட்டையாட முடியாது. இந்நாட்களிலும் கூட மழை அதிகமாக பெய்யும் காலங்களிலே யுத்தம் நின்றுவிடுகிறது. மழைக்காலம் கடந்த பிறகு மீண்டும் யுத்தம் துவங்குகிறது. இரண்டு உலக மகா யுத்தங்களையும் சிந்திக்கும் பொழுது தங்கள் எதிரிகளினாலே பாதிக்கப்பட்டதை விட குளிரினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். என்றாலும் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். தாவீதின் காலங்களிலே யுத்தம் செய்வதற்கென்று ஒரு காலம் இருந்திருக்கிறது. சமாதானமாக இருக்கக்கூடிய காலத்தை கூட அறிந்து அதை அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது தாவீது யோவாபையும் சேனையையும் அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாய் அனுப்பிவிட்டார். அவர் யுத்தத்திற்கு செல்லாமல் எருசலேமிலே இருந்துவிட்டார். பொதுவாக தாவீது இப்படி இருப்பதே இல்லை. ஆனால் ஏன் அவர் பின்தங்கிவிட்டார்? ஒருவேளை அவர் கட்டிய அரண்மனை மிக சொகுசாக இருந்தபடியினாலே அந்த வசதியிலே மயங்கி அவர் இருந்துவிட்டார் என்று சொல்லலாம். அதுல்லாம் குகையை விட இது மிக அருமையான ஒரு இடமாயிருக்கிறது. தாவீது சியோன் மலையை நேசித்து அங்கே தங்கியிருக்க விரும்பினார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட செல்வ செழிப்பானது அநேக ஆண்களையும் பெண்களையும் வலையிலே மாட்டச் செய்திருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு ஒரு சாபமாகியிருக்கிறது. தாவீது எருசலேமிலே பின்தங்கி போனார். அதுதான் அவர் செய்த முதல் தவறு. தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் யுத்தத்திற்கு சென்றிருக்க வேண்டும். 2 சாமுவேல் 11 அதிகாரம் 2 வசனம், ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அந்த காலகட்டங்களிலே மாலை வேளையிலே எல்லாருமே வீட்டின் கூரையிலே உட்கார்ந்திருப்பது வழக்கம். இந்த காலத்தை போல வீட்டின் முன்பக்கமோ பின்பக்கமோ உட்கார்கிறதில்லை. இன்றைக்குமே எருசலேமிலே வீடுகள் மிகவும் நெருக்கமாயிருக்கிறது. மக்கள் தங்கள் வீட்டின் கூரைகளிலேயே குடும்பமாக மாலை வேளையிலே உட்கார்கிறார்கள். தாவீதும் தனது அரண்மனையின் மாடியிலே அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதிலே பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடும். தான் யுத்தத்திற்கு செல்லவில்லை, தனது வீரர்கள் மட்டும் யுத்தத்திற்கு சென்றிருக்கிறார்கள், அங்கே யுத்தம் எப்படி இருக்குமோ என்று அவருடைய எண்ணம் இருந்திருக்கலாம். இவ்வாறு பலவிதமான எண்ணங்களோடு கூரையிலே அங்குமிங்கும் நடக்கும்பொழுது தூரத்திலே குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தது தாவீதினுடைய பாவம்தான். ஆனால் அதற்கு பத்சேபாளும் காரணம் என்று சொல்லலாம். அவளும் தான் குளிக்கிற இடத்தை குறித்து கவனமாயிருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் சில பெண்களின் உடை அநேக ஆண்கள் தவறுவதற்கு காரணமானதாயிருக்கிறது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ பெண்களும் தங்களுடைய ஒழுக்கமற்ற உடை அநேக ஆண்களுக்கு சோதனையை கொண்டு வருகிறது என்பதை உணர்கிறதில்லை. இன்றைக்கு வெளிவரும் அநேக கிறிஸ்தவ விசிடிகளும் பாடலுக்காக வாயசைக்கும்படியாய் வருகிற பெண்கள் பலருடைய தோற்றமும் பாடலின் வரிகளை கருத்தற்றதாக்கிவிடுகிறது. தாவீதின் காரியத்திலேயும் பத்சேபாளும் குற்றமுள்ளவள் என்று சொல்லலாம். யாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே அவள் குளிக்க வேண்டும் என்பதில்லை. ஒருவேளை தாவீது தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவள் அப்படி செய்திருக்கலாமே என்றும் கூறப்படுகிறது. வசனம் 3 பாருங்கள், அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். கவனித்தீர்களா? இந்த உரியா ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு ஏத்தியன். நடந்ததென்ன? தாவீது ஆள் அனுப்பி அவளை தனது வீட்டிற்கு வரச்சொல்லி அவளோடு பாவம் செய்தான். இது ஒரு அருவறுப்பான சம்பவம். இதை நடந்ததை நடந்தது போல சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. தாவீது தனது வீரர்களோடு கூட போர்க்களத்திலே இருந்திருப்பார் என்றால் இந்த காரியம் நடைபெற்றிருக்காது. பத்சேபாளும் தன்னுடைய வீட்டின் உட்பகுதியிலே இருந்து குளித்திருப்பாள் என்றால் இந்த காரியம் நடைபெற்றிருக்காது. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள், அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவது என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இப்பொழுது தாவீதுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனை. இப்பொழுது அவன் என்ன செய்யப் போகிறான்? உரியா பத்சேபாளின் கணவன், தாவீதின் வீரர்களிலே ஒரு சிறந்த வீரன், தாவீதுக்கு உண்மை உள்ள ஒரு சேவகன். 2 Samuel 11:6-7 அப்பொழுது தாவீது ஏத்தியனாய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதனிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா, ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். இங்கே தாவீது உரியாவை யுத்தத்திலிருந்து அழைத்தது ஒரு நாடகமாயிருக்கிறது. யுத்தம் எப்படி நடக்கிறது என்று விசாரிக்கவே உரியாவை அழைத்தது போல தாவீது பேசுகிறார். 2 Samuel 11:8 பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரமனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தன்னால் இயன்ற எல்லா காரியங்களையும் செய்து தன்மேல் ஒரு குற்றமும் இல்லை என்பது போல சூழ்நிலைகளை மாற்ற எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் தாவீது எடுக்கிறார். 2 Samuel 11:9 ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா அரண்மனையின் வாசலிலேயே மற்ற ஊழியர்களோடு படுத்துக் கொள்கிறான். யுத்தத்தின் நேரத்திலே இப்படிப்பட்ட வீரர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்கிறதில்லை. இது தாவீதுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, யுத்தம் நடக்கும்பொழுது தாவீது தனது அரண்மனையிலே சொகுசாக இருப்பது உரியாவின் இந்த செயலினாலே குத்தி காட்டப்பட்டது போல இருக்கிறது. 2 Samuel 11:10 உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். பத்சேபாளின் கற்பத்திற்கு காரணம் தான் அல்ல என்னும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உரியாவை வீட்டிற்கு போகும்படியாக கட்டாயப்படுத்துகிறான். 2 Samuel 11:11 உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பெயரிலும் உம்முடைய ஆத்மாவின் பெயரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். உரியா ஒரு உன்னதமான மனிதன். யூதன் அல்லாத ஒரு மனிதனாய் அவன் இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு உண்மை உள்ளவனாயிருக்கிறான். இந்த காரணத்தினாலேயே தாவீது ஒரு கொலை செய்யும் சூழ்நிலைக்கு தூண்டப்படுகிறார். உரியா மிக தெளிவாக, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி ஆண்டவனாகிய யோவாவும் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கும்பொழுது, எல்லாரும் ஆபத்திலே இருக்கும்பொழுது நான் எப்படி வீட்டிலே போய் சந்தோஷமாய் இருப்பது என்று கேட்கிறான். வசனங்கள் 12-13 பாருங்கள். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட படுக்கையிலே படுத்துக் கொண்டான். உரியாவை அவனுடைய வீட்டிற்கு அனுப்புவதற்காக மற்றொரு தந்திரமான காரியத்தை தாவீது முயற்சிக்கிறார். உரியா நன்றாக குடிக்கும்படி செய்கிறார். என்றாலும் அந்த மனிதன் தனது வீட்டிற்கு செல்லவில்லை. வசனங்கள் 14-15 காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். இதுதான் தாவீதின் பாவத்தின் மிக கொடூரமான ஒரு பகுதி என்று சொல்லலாம். மிக தெள்ள தெளிவாக உரியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார். இது மன்னிக்கப்பட முடியாத ஒன்று. வேதவசனம் தாவீதின் பாவத்தை மறைக்கவில்லை, அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறது. தேவனும் தாவீதின் பாவத்தை மூடி மறைக்கவில்லை, அதை வெளிக்கொண்டு வந்தார். இதுதான் நடந்த சம்பவம். தாவீது குற்றமுள்ளவராகிறார். 2 Samuel 11:16-17 அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். இதை கேட்கும் பொழுது உங்களுடைய ரத்தமே உரைகிறது இல்லையா? வசனங்கள் 18-20 வரை பாருங்கள். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? செய்தியை கொண்டு செல்கிறவன் செய்தியை சொல்லும்பொழுது தாவீது எப்படி அதற்கு மறு உத்தரவு சொல்கிறார், அதற்கு இவன் என்ன சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த செய்தியை ஏன் அவன் கொண்டு செல்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகவே. வசனங்கள் 21-25 வரை பாருங்கள். எருப்பேசேத்தின் குமாரன் அபிமேலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதனால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டணவாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை மற்றொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். இங்கே தாவீது ஒன்றும் தெரியாதவரை போல நடிக்கிறார். இதை வாசிக்கும் பொழுது நமக்கே வெட்கமாயிருக்கிறது இல்லையா? உண்மையான ஒரு பாவியாக இங்கே தாவீது இருக்கிறார். ஒரு பயங்கரமான காரியத்தை அவர் செய்துவிட்டார். இதற்கு தாவீதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் தாவீதை தண்டிக்கப் போகிறார். வசனங்கள் 26-27. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. கவனித்தீர்களா? தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. இதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. தான் செய்த பாவத்திற்காக எதையும் பெற்றுக்கொள்ளாமல் தாவீது தப்பித்துக் கொள்ளவில்லை. இந்த நாள் வரை தாவீதின் வாழ்க்கையிலே அநேக வெற்றிகளின் மேலே வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரம் முதல் அவருடைய மரண நாள் பரியந்தம் பிரச்சனைகளையே சந்திக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியே, உங்களிடத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? நீங்களும் பாவம் செய்யலாம். சிலர் கேட்பார்கள், ஒரு கிறிஸ்தவன் குடிக்க முடியுமா என்று கேட்பார்கள். ஆம், ஒரு கிறிஸ்தவனால் குடிக்க முடியும். அடுத்த கேள்வி, அதற்கான விளைவை அவன் அனுபவிக்காமல் தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்பார்கள். உலகத்தின் மனிதர்கள் குடித்துக்கொண்டே செல்லலாம். தேவன் பிசாசின் பிள்ளைகளை அடிக்கிறதில்லை, ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் தண்டிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது கர்த்தர் தண்டிக்கிறார். தாவீது செய்த பாவத்தை குறித்து ஒரு சிலருக்கு தான் தெரியும். எனவே அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினார். தாவீதின் படைத்தலைவனான யோவாபுக்கு உண்மை தெரியும். எருசலேமிலே அந்த நாட்களிலே தாவீதோடு அரண்மனையிலே இருந்தவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள்தான் பத்சேபாளை குறித்து விசாரித்து அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். இது தவிர மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மனிதர்கள் எவருமே வாயை திறந்து எதுவுமே கூறியிருக்க மாட்டார்கள். தாவீதை குறித்து பேசுவதற்கு நிச்சயமாய் அவர்களுக்கு தைரியம் இருந்திருக்காது. தொடர்ந்து தாவீது அரசவையை கூட்டிய பொழுதும் அவரை சுற்றி ஒருவேளை 200 பேர் நின்று கொண்டிருந்திருக்கலாம். ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்து இவர்களுக்கு தெரிந்திருக்குமோ இவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்று சிந்தித்து, சரி, யாருக்கும் தெரியாது என்று எண்ணி திருப்தியோடு அரியணையிலே அமர்ந்திருப்பார். அருமையான சகோதரனே சகோதரியே, எருசலேமிற்கு தெரியுமோ தெரியாதோ, தாவீதினுடைய பாவமும் நம்முடைய பாவமும் தேவனுக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமானதாய் இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவங்களிலே விழுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் பேராயிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட பாவத்திலே விழுவதற்கு முதல் காரணம் தாவீது அந்த குறிப்பிட்ட நாளிலே இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் தனது வேலையிலே சோம்பலாய் இருந்ததை நீங்கள் கண்டுகொள்ளலாம். சோம்பலான மனதிலே பிசாசானவன் தனது தொழிற்சாலையையே நிறுவுவான். தேவன் நம்மை பணி செய்யும்படியாகவே அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலேயே எழும்பி அந்த நாளிலே செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது என்று பொறுப்போடு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு சிலர் ஏதாவது செய்வதற்கு எவ்வளவோ நேரங்கள் இருந்தாலும் தங்களுக்கு போர் அடிக்கிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு நேரம் போகவில்லை என்கிறார்கள். காரணம், மனதை ஒருமுகப்படுத்தி ஏதாவது பயனுள்ள ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாமையே அதற்கு காரணம். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் கண்களை தவறான இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கிறார்கள். மணிக்கணக்காய் தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து தங்களுடைய நேரத்தையும் மனதையும் கரைபடுத்திக் கொள்கிறார்கள். ஏவாள் பழத்தை பார்த்து அதை பறிக்க ஆசைப்பட்டது போல இந்த பாவம் கண்களிலேயே ஆரம்பமாகிறது. யோபு திருமணமாகி எத்தனையோ பிள்ளைகளை பெற்ற ஒரு மனிதராயிருந்தாலும் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த உடன்படிக்கையை குறித்து யோபு 31 சொல்லியிருக்கிறார். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்கிறார். கண்களை காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நினைவுகளையும் காத்துக்கொள்ள முடியும். பலர் இந்த பாவங்களிலே விழுந்து சொல்லுகிற சாக்கு போக்கு என்ன தெரியுமா? தாவீதே செய்தாரே, நான் ஏன் செய்யக்கூடாது என்கிறார்கள். இன்னும் சிலர் என்னுடைய சூழ்நிலையிலே யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் என்று சொல்வார்கள். வேறு சிலர் எல்லாரும் தான் செய்கிறார்களே, இதிலே என்ன இருக்கிறது என்பார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே யாரும் பார்க்கவில்லை என்ற எண்ணத்தோடு துணிந்து தொடர்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனசாட்சி அவர்களை உறுத்தினாலும் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என்று தொடர்ந்து பல மாதங்களாய் பாவத்திலே வாழ்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போவதற்கும் இப்படிப்பட்ட பாவமே காரணமாயிருக்கிறது. அவருடைய மனைவிக்கு ஒன்றுமே தெரியவில்லை, பாவம் இவர்தான் என்ன செய்வார் என்கிறார்கள். வேறு சிலர் தாங்கள் செய்த தவறு தவறில்லை என்று சொல்வதற்காக அவருடைய மனைவியை விட்டுவிட்டு அவர் வரவில்லையே, எப்பொழுதாவது தானே என்னோடு வருகிறார் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே இன்றைக்கு வழிநடத்தும் அநேக அசுத்தமான திரைப்படங்களையும் இன்டர்நெட் இணையதளங்களையும் குறித்து நாம் பார்க்கிறோம். வேறு சிலருடைய வாழ்க்கையிலே என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் நான் செய்யவில்லையே, என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் செய்யவில்லையே என்று சொல்கிறவர்களும் உண்டு. அது மட்டுமல்ல, வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து எப்பொழுதும் இணையதளங்களோடே தொடர்புள்ளவர்களாய் வாழுகிற பொறுப்பற்ற கணவன்மார் எத்தனை பேர். அது மட்டுமல்ல, என்னுடைய கணவர் இப்படி ஊழியம் ஊழியம் என்று ஊரை விட்டு வெளியே அலையாமல் இருந்திருந்தால் நான் இப்படி சென்றிருக்க மாட்டேன் என்று சாக்கு சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, பாவம் பாவமே. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து இப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து போவீர்கள் என்றால் அதற்காக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தண்டனையை கொண்டு வருவார். முதலாவது, நம்முடைய கண்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தவறான எண்ணங்களிலே தலை திராதபடி. சோதனை காலம் வரும்பொழுது ஆண்டவருடைய வசனத்தினாலே அதை எதிர்த்து நிற்கத்தக்கதாக வசனங்களை இருதயத்திலே பதித்துக் கொள்வோமாக. சோம்பலாய் இல்லாமல் தேவனோடு நல்ல உறவுள்ளவர்களாய் எப்பொழுதும் வாழ கற்றுக் கொள்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்களாக என்று கலாத்தியருக்கு பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உண்மையான இருதயத்தோடு உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சொந்த பலத்தினாலே இந்த பாவத்திலே வெற்றி பெற முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கிருபையினாலேயே அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்பதை பூரணமாய் விசுவாசியுங்கள். அது மட்டுமல்ல, இது தொடர்பாக அவ்வப்பொழுது ஆண்டவர் கொடுக்கும் ஆலோசனைக்கு பூரணமாக கீழ்ப்படியுங்கள். எப்படிப்பட்ட இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்வதை தவிர்த்திடுங்கள். எப்படிப்பட்ட நபர்களோடு உறவு கொள்ள வேண்டாம் என்று தவிர்க்க சொல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீங்கள் வாழ்க்கையிலே விலகி வாழுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே புதிய நாளை துவங்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலேயே நான் கொடுக்கிறேன் என்று அனுதனமும் தேவனுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் நமது கடமையாயிருக்கிறது. எனவேதான் ரோமர் 6:13 சொல்லும்பொழுது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று கூறுகிறார். இப்படி நாம் ஒப்பு கொடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதே காரியத்தை தான் ரோமர் 12:1 சொல்லும்பொழுது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மாவிலே கருப்பு நாய்க்கும் வெள்ளை நாய்க்கும் சண்டை எப்பொழுதும் இருந்தாலும், எந்த நாய்க்கு நாம் ஆகாரம் கொடுக்கிறோமோ அந்த நாயே வெற்றி பெறும் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவேதான் கலாத்தியர் 5:16 சொல்லும்பொழுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று கூறுகிறார். காரணம் என்ன? வசனம் 17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட பேசுவார் என்றால், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையை எழுதி வைத்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவரே உங்களுக்கு பூரண விடுதலையையும் பரிபூரண சமாதானத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதன் மூலமாய் நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக, எச்சரிப்பின் செய்திகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து போகாதபடி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது தாங்கள் விழுந்து போன சூழ்நிலைகளை எண்ணி எண்ணி கண்ணீரோடும் வேதனையோடும் உம்மிடத்திலே இப்பொழுது மனம் திரும்புவார்கள் என்றால், கர்த்தர் தாமே அவருடைய பாவங்களை மன்னித்து பாவ பழக்கத்திலிருந்து அவர்களை பூரண விடுதலைக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் கொடுக்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் தங்கள் வாழ்க்கையுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13.